ओम नमो भगवते वासुदेवाय।
ओम नमो भगवते वासुदेवाय।
नारायणं नमस्कृत्य
नारायणं नमस्कृत्य
नरं चैव नरोत्तमं
नरं चैव नरोत्तमं
देवीं सरस्वतीं व्यासं
देवीं सरस्वतीं व्यासं
ततो जयमुदीरये
ततो जयमुदीरये
नष्ट प्रायश्व भद्रेशो नित्यं भागवत
सेवया
भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिस्सह
कलौ
नष्ट दृशामेश ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। दिस इज कैंटो 1 चैप्टर 2 टेक्स्ट नंबर 5
मुदल कांडम
नो 6 शुड बी 6
मुदल कांड 2 अध्याय पदम 6
हरि फॉरवर्ड यू वांट नंबर 6 दे नो दैट
पदम 6
सवै पुंसां पुरो धर्मो
सवै पुंसां पुरो धर्मो
यतो भक्तिर अहोक्षजे
यतो भक्तिर अहोक्षजे
अहैतुकी अप्रतिहता
अहैतुकी अप्रतिहता
यात्मा सुप्रसीदति
ययात्मा सुप्रसीदति
सवै पुंसां पुरो धर्मो
सवै पुंसां पुरो धर्मो
यतो भक्तिर अहोक्षजे
यतो भक्तिरहोक्षजे
अहैतुकी अप्रतिहता
अहैतुकी अप्रतिहता
यात्मा सुप्रसीदति
ययात्मा सुप्रसीदति
सवै पुंसां पुरो धर्मो
सवै पुंसां पुरो धर्मो
यतो भक्तिरहोक्षजे
यतो भक्तिरहोक्षजे
अहैतुकी अप्रतिहता
अहैतुकी अप्रतिहता
ययात्मा सुप्रसीदति
ययात्मा सुप्रसीदति
Are we chanting or you want to read the translation?
Yara sotinga?
It's going to save time if you read.
Okay. So, Moribir. Moribir pe purula pishle yeshi bhakti vanta mishla prabhupad, shila prabhupad ki jai.
So you're reading the translation now?
Yeah. எதனால் மனிதன் பரமபுருஷனின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரணம் திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். பொருளை இக்கூற்றில் ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி நைமிஷாரண்ய முனிவர்களின் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார். இழிவடைந்த நிலையுள்ள பொதுமக்கள் சுலபமாக பின்பற்றுவதற்காக வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் சுருக்கி அவற்றின் சாராம்சத்தை மட்டும் வழங்குமாறு முனிவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். வேதங்கள் இரு வகையான உத்தியோகங்களை மனிதனுக்கு நியமித்துள்ளன. ஒன்று புலனின்பம் அல்லது பிரவிருத்தி மார்க்கம் என்றும் மற்றது துறவரம் அல்லது நிவிருத்தி மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்பம் துகரும் பாதை தாழ்ந்ததும் உயர் நோக்கத்திற்காக தியாகம் செய்யும் பாதை உயர்ந்ததும் ஆகும். ஜீவராசிகளின் பௌதீக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேர் எதிராக உள்ளது. உண்மையான வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வை அல்லது நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட பிரம்மபூத வாழ்வை குறிப்பதாகும். பௌதீக வாழ்வு தற்காலிகமானதும் மாயையானதும் துன்பங்கள் நிறைந்ததுமாகும். அதில் சந்தோஷம் துளியும் இல்லை. துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கான பயனற்ற முயற்சி தான் அதில் உள்ளது. மேலும் துன்பங்களிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டுள்ள நிலை மகிழ்ச்சி என்று பொய்யாக அழைக்கப்படுகிறது. எனவே நிலையற்றதும் துன்பம் நிறைந்ததும் மாயையானதுமான பௌதிக இன்பத்தை அடைவதற்குரிய முன்னேற்ற பாதை தாழ்வானதாகும். ஆனால் ஒருவரை நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லும் பகவானின் பக்தி தொண்டு மிகச்சிறந்த தொழில் என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்களில் இது தாழ்ந்த குணத்துடன் கலந்து விடும் பொழுது அசுத்தமாகி விடுகிறது. உதாரணமாக, ஜட லாபத்துக்காக பக்தி தொண்டை மேற்கொள்வது என்பது துறவு பாதையின் முன்னேற்றத்தில் நிச்சயமாக ஒரு தடையாகும். பௌதிக வாழ்வில் கிடைக்கும் இன்பத்தை விட முடிவான நன்மைக்காக துறவரத்தை அல்லது தியாகத்தை மேற்கொள்வது நிச்சயமாக ஒரு சிறந்த தொழிலாகும். இத்தகைய இன்பம் துய்க்கும் முறை நோயின் அறிகுறிகளை மிகைப்படுத்தி நோயுற்ற காலத்தையும் அதிகரிக்கிறது. எனவே பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது, பௌதீக இன்பத்திற்கு உரிய மிகச்சிறிய ஆசையும் அதில் இருக்கக்கூடாது. ஆகவே ஒருவர் எவ்விதமான தேவையற்ற விருப்பமோ பலன் கருதும் செயலோ அல்லது தத்துவ கற்பனையோ இல்லாமல் பகவானின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே ஒருவரை பகவானுடைய தொண்டில் கிடைக்கும் நிலையான திருப்தியை நோக்கி அழைத்துச் செல்லும். நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனெனில் தர்மம் என்ற சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கு ஏற்ப தனது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணர் ஜீவராசிகளின் வாழ்வுக்கு மையமாக விளங்குகிறார். அவர் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவராவார். மற்றெல்லா நித்திய ஜீவராசிகளுக்கிடையில் அவர் மிகச்சிறந்த நித்திய வடிவை கொண்டவராவார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்றுள்ளது. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. கிருஷ்ணரே பூர்ண முழுமையாவார். மற்ற அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவாகும். இந்த உறவு தெய்வீகமானதும் பௌதிக வாழ்வில் நமக்குள்ள அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறானதுமாகும். பகவானுக்கும் தொண்டனுக்கும் இடையிலுள்ள இந்த உறவே பேரன்பும் அளிக்கக்கூடிய நெருங்கிய உறவாகும். தனது பக்தி தொண்டு முன்னேற்றமடையும் வேளையில் இதை ஒருவரால் உணர முடியும். தற்போதைய பந்தப்பட்ட நிலையில் உள்ள பௌதிக வாழ்விலும் கூட அனைவரும் பகவானுடைய அந்த உன்னத அன்பு தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது படிப்படியாக ஒருவருக்கு உண்மையான வாழ்விற்குரிய வழியை காட்டி பூரணமாக திருப்திப்படுத்துகிறது.
A very deep verse from the Srimad Bhagavatam. This begins the essential teachings of the Srimad Bhagavatam.
ஒரு மிக ஆழ்ந்த ஸ்லோகம். இதிலிருந்து இங்கிருந்தா வந்து ஸ்ரீமத் பாகவதனுடைய எல்லா விதமான அறிவுகளும் இங்கிருந்து ஆரம்பிக்குது.
Srila Prabhupada quotes this verse throughout his books everywhere.
Srila Prabhupada வந்து இந்த பதத்தை மேலும் மேலும் பலமுறை மேற்கோள் காட்டுகிறார்.
Srila Prabhupada used to say that this is the non-sectarian approach of the Srimad Bhagavatam regarding the Supreme Lord.
Srila Prabhupada சொல்றார், இதுதான் வந்து எந்த விதமான மதசார்பு அற்ற எல்லாருக்கும் பொதுவான வழியாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து மேற்கோள் காட்டி காட்டுறார்.
It doesn't make any specific recommendation. Practically, it makes no practical recommendation.
இது வந்து யாருக்கும் வந்து எந்த விதமான நடைமுறையில வந்து உங்களுக்கு எந்த விதமான இதை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றது இல்ல.
It doesn't tell you that you should stop being a Christian and become a Hindu.
உங்களை வந்து நீங்க கிறிஸ்டனா இருந்து மாறி முஸ்லிம் ஹிந்துவா மாறணும் சொல்லல.
Or that you should stop being a Hindu and become a Mohammedan.
அல்லது நீ வந்து ஹிந்துவா இருந்து மாறி முஸ்லிமா மாறணும் சொல்லல.
He doesn't say that worshiping Ganesha is better than worshiping Venkateshwara.
இதுல வந்து நீ வந்து வெங்கடேஸ்வரர் அல்லது திருப்பதி வெங்கடாதிபதி கொண்டது கும்பிடுறத விட கணேசர் கும்பிடுறத விட வெங்கடாதிபதி கும்பிடுறது பேரு சிறந்ததுன்னு சொல்லல.
Or any such it doesn't give us any specific idea of what to do.
So அந்த மாதிரி இது வந்து குறிப்பிட்ட எதையும் சொல்லல.
But what it says is non-sectarian.
ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அல்லது எந்த ஒரு யாரையும் சார்ந்தது இல்லை.
Yato bhaktirad hokshije, whatever it takes to get transcendental devotion unto the Supreme Lord, do that.
So ellarku puruvaanga edhu seidhal deivihamana unnanamana andha bahamanukku nama vandu thondu seiyamudiyumo andha seiyinga.
In other words, it gives us the scientific principles that are the foundation of the bhakti process.
Allada innoru vera vidhama solanumna bhakti vadimuraikku bhakti seiyamuraikku vandu அடிப்படையான தத்துவங்களை வந்து கொடுக்குது.
It's completely abstract in other words.
So இந்த விதத்துல சொன்னா இது வந்து மிகவும் மேலான கருத்து அல்லது ரொம்ப கூர்ந்து விவரங்களை சொல்லாமல் மேலோட்டமான இது வந்து கருத்து.
All the details will be filled out in the coming chapters and cantos of the Srimad Bhagavatam.
எல்லா விவரங்களும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மேலும் வரக்கூடிய பாவதத்தினுடைய மற்ற சுகங்கள் எல்லாம் விவரிக்கப்படும். இது வந்து ஒரு தலைப்பு மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து டீட்டெயில் விவரமா சொல்லாமல் ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு.
But first we have to master these essential principles.
ஆனா நாம வந்து இந்த முக்கியமான கொள்கைகளை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
That's why they're given first.
அதனாலதான் இது வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
So Srila Prabhupada has quoted this very often.
Srila Prabhupada பலமுறை இந்த மேற்கோள் காட்டியிருக்கிறார்.
And he points out in the beginning of the purport that this is the answer to the first question asked by the sages in Naimisharanya.
So Prabhupada பொருளில் சொல்றார், நைமிஷாரண்யத்தில் இருக்கிற முனிவர்கள் கேட்ட முதல் கேள்விக்கான பதில் இது என்று.
What's the essential gist of the scriptures?
So எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன?
Then Srila Prabhupada talks about two things that we discussed last night.
So Srila Prabhupada அதுக்கு அப்புறம் இரண்டு விஷயங்களை பத்தி பேசுறார். நாம நேத்து இரவு நம்ம இத பத்தி தான் பேசணும்.
But here he calls them Pravritti Marg and Nivritti Marg instead of Jnana and Karma.
So இங்க வந்து Srila Prabhupada வந்து ஞான அல்லது கர்மா அப்படிங்கிறது பதிலா பிரவிருத்தி மார்க்கம் அல்லது நிவிருத்தி மார்க்கம் ரெண்டு மார்க்கத்தை பத்தி சொல்றார்.
So Karma Marg means Pravritti Marg and Jnana Marg means Nivritti Marg.
கர்ம மார்க்கம் அல்லது கர்ம வழி அப்படின்னா பிரவிருத்தி மார்க்கம், ஞான வழி அப்படின்னா நிவிருத்தி மார்க்கம்.
Before we even can discuss the karma marga, we have to first of all recognize that we don't know anything about karma.
So karma marga பத்தி நாம பேசுறதுக்கு முன்னால முதல்ல நாம வந்து ஒத்துக்கணும், என்ன ஒத்துக்கணும்னா கர்மானா என்னன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கணும்.
Because karma essentially means dharma.
Actually கர்மா அப்படின்னா என்ன, உண்மையிலே அதனுடைய சாரம் என்னன்னா தர்மம்.
Strictly speaking, if it's not karma, then that means it's vikarma, papa.
So இன்னும் ரொம்ப வந்து தீவிரமா சொல்லணும் அப்படின்னா அது வந்து கர்மா அல்லது வந்து விகர்மா அல்லது பாபம்னு சொல்லணும்.
We live in a world in which people have abused their minute dependence to such an extent that they don't even know the difference anymore.
So நாம இப்ப வாழக்கூடிய உலகல வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை வந்து எல்லாருமே தவறா பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அவங்க இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க.
Previously everyone was following these principles.
இதுக்கு முன்னால வந்து முந்தைய காலங்களில் வந்து எல்லாருமே இந்த கொள்கைகளை பின்பற்றி தான் வாழ்ந்துருந்தாங்க.
We have any indication of that here in Tiruchendur?
நாம வந்து இப்ப அந்த அதுக்குன்னான அறிகுறியை இந்த திருச்செந்தூர்ல பார்க்க முடியல.
There are some cultural conventions that persist from ancient times.
So இருந்தாலும் ஒரு சில கலாச்சார விஷயங்களும் இங்க திருச்செந்தூர்ல பார்க்க முடியுது.
But we've also embraced the spirit of sense gratification.
ஆனால் நாம வந்து இந்த புலன்னகர்ச்சி அப்படிங்கிற இந்த புலன்களை திருப்திப்படுத்துங்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துருக்கோம்.
We put the DT in the closet and we put the flat screen front and center in the living room.
ஸோ நம்ம வந்து பகவானுடைய விக்கிரகத்தை வந்து ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு அல்லது சாலத்தில் வச்சுட்டு வீட்டினுடைய நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் டிவியை வச்சு நம்ம பார்த்துருக்கோம்.
We are pujaris in the morning and we are alcoholics at night.
So காலையில நாங்க வந்து பூஜாரி சாயந்தரம் நாங்க குடியாருங்க.
So and this is worldwide problem. It will get to the stage that this Hinduism resembles Christianity more and more.
So இது வந்து உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாள்ல பாக்கப்போனா ஹிந்துவிசம் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துவ மதம் மாதிரி ஆயிரும்.
That's why people are becoming Christians.
அதனால தான் எல்லாரும் வந்து இந்த கிறிஸ்டின் மதத்துக்கு மாறுறாங்க.
No rules, no responsibility, no discipline.
So எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது, எந்த விதமான பொறுப்பும் கிடையாது, எந்த விதமான ஒழுக்கமும் கிடையாது.
No knowledge.
அறிவும் கிடையாது.
Knowledge bothers your conscience.
So அறிவு இருந்தா நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படிங்கற வந்து அந்த உணர்வு வந்து கண்டிப்பா வந்து உங்களை பாதிக்கும்.
Just throw it all out and still call it religion.
So எல்லாத்தையும் துருதிக்கு போட்டுரு. ஆனா நாங்க என்னது மதத்தை நாங்க ஃபாலோ பண்றோம், இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி சொல்லிக்க வேண்டியது.
My realization here in this southern tip of India has been that this so-called Christianity is just a buffer between hardcore atheism of the next generation and the Hinduism of the previous generation.
So என்னுடைய அனுபவம், சுய அனுபவம் என்னன்னா இந்த தென் இந்தியாவுடைய நுனியில இருந்து என்னுடைய அனுபவம் என்னன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிரம் அதாவது முழுமையான நாஸ்திக மதத்துக்கும் இப்ப கூட ஹிந்து மதத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம்.
Europe underwent this process about 600-700 years ago. About 6 or 7.
ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால யூரோப் இந்த நிலையில இருந்தது.
That's why nowadays in the United States they can't even figure out which bathroom to use.
So அதனால தான் இன்னைக்கு வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா வந்து எந்த பாத்ரூம் யூஸ் பண்ண கூட அவங்களால வந்து முடிவெடுக்க முடியல.
They want to enact some legislation that says you can have two daddies but no, and no mommy, or two mommies but no daddy.
ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன சொன்னா, ஆண் பெண் கல்யாணம் பண்றதுல அங்க வந்து பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது ஆண் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வர.
I don't know what you call this in Tamil, but Hindi may usko pagal kehte hain.
Tamil enna solla theriyadhu, Hindi la vandu pagal solranga, adhu Tamil la vandu paithiyam nu theriyadhu.
So sense gratification drives you crazy basically.
So inda punarvarchi avangal vandu nammala vandu paithiyakaram aagudhu.
So coming into this purport, let us first of all recognize that we're all crazy with sense gratification.
So inda purulaiku varumbodhu modhal namma ottukulla vendiya vishayam, இந்த பொருளைங்களா நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எல்லாமே இந்த புலனுணர்ச்சிக்காக பைத்தியம் அளந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது.
Okay, now from that platform we can begin to discuss what's progressive about karma.
So இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து கலந்து பேசலாம். கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம்.
We've already hinted that karma means scripturally enjoined activity, prescribed duty.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்மா அப்படின்னா சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் அல்லது உங்களுக்கு உங்களுக்கான கடமைகள்.
And general virtue.
பொதுவான நற்குணம்.
To be a human being basically, civilized person, shishta.
அல்லது ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும், அல்லது ஒரு சிஷ்டனாக இருக்கணும்.
That is auspicious because it guarantees that you have a better position in your future.
அது வந்து மங்களகரமானது. ஏன்னா நீங்க இந்த நிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்காலம் வந்து ஒரு நல்ல எதிர்காலமா அமையும்.
Either you get elevated to heavenly planets or at least you get a comfortable situation within human sphere.
நீங்க ஒன்று இந்த நற்குணங்களை கடைபிடிச்சீங்க அப்படின்னா மேலுலகங்களுக்கு சொர்க்கலோகங்களுக்கு போகலாம், அல்லது இதே மனித உலகத்துல மனித பிறவியில உங்களுக்கு வந்து நல்ல வசதியோட ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்.
But you don't get out of material worlds.
ஆனா நீங்க இந்த பௌதிக உலகத்துல இருந்து வெளிய போக முடியாது.
Because the same essential disease remains.
ஏனா இந்த சாரமான இந்த நோய் நம்மள இருந்துட்டே தான் இருக்கு.
We want to compete with God.
ஏனா நம்ம கடவுளோட போட்டி போட்டுறோம்.
We want to be the enjoyer.
நம்ம கடவுள் மாதிரியே வந்து அனுபவிப்பாளரா இருக்கணும் நினைக்கிறோம். அஞ்ச அனுபவிக்கணும் நினைக்கிறோம்.
And we try so many different ways of doing this, birth after birth, species after species, universe after universe, age after age.
So நாம இத வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு உடல்ல இருந்து மறு உடலுக்கு, அல்லது ஒரு உயிரினத்துல இருந்து இன்னொரு உயிரினத்துக்கு, ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு, அல்லது ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு வந்து மீண்டும் மீண்டும் இதே இந்த பௌதிக உலகத்துல சந்தோஷமா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
Mundaka Upanishad tells us pariksha lokan karmachitan brahmano nirvedam ayan nastya kritakritena. An intelligent person, a brahmana, looks around at all the possible avenues in life and considers that what is the point when all of them are made out of karma.
So Mundaka Upanishad solludhu oru buddhijalana manidhan enna pannuvana avanude ella vadhigalum yosichu paapan indha vaazhkaiyila appo vandhu yosikiran ella vadhigalum enga ponaalum kadasila vandhu ellame karmathula dhaan mudiyudhu.
And what is the point of adding karma to karma or subtracting karma from karma when it gives you nothing but karma?
So in the ulaga vaalumbodhu enna karmathoda karma vandu koota porom alladhu karmathirundhu karma kaiyi porom ana kadasila varakuriyad ellame karma dhaan. So karma vitta vera onnum kedaiyadhu.
In this broader sense karma then includes vikarma.
So inno neenga konjam mele irundhu paathinga karma abingiradhu vandu vikarmavum sernthu dhaan irukku.
But good or bad, it's all temporary.
நல்லதோ கெட்டதோ ஆனா எல்லாமே தற்காலிகமானது.
And therefore the intelligent person thinks, I want to know what is absolutely true.
அதனால புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து பூரண உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான்.
தத் விஜ்ஞானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத் சமிச்பாணி ஸ்ரோத்ரியம் ப்ரஹ்மனிஷ்டம். That person has to approach guru and receive gyan.
So அந்த புத்திசாலி நபர் ஒரு குருவை சரணடைந்து அவன் குருவிடமிருந்து அவன் ஞானத்தை பெற வேண்டும்.
We discussed in the last class that to cultivate gyan requires renunciation because you cannot cultivate both gyan and sense gratification at the same time. They don't work together.
So நேத்து நாம சாயந்தரம் பார்த்தோம் நீங்க உங்களுக்கு ஞானம் அறிவு வேணும் அப்படினா கண்டிப்பாக நீங்க துறவு மேற்கொள்ள வேண்டும் அல்லது வந்து நீங்க வந்து புலனுணர்ச்சி பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்காது.
Because it's transcendental and concerned with things eternal, gyan is considered superior to karma.
ஏன்னா இது திவ்யமானது அதே நேரத்தில் வந்து கர்மாவோட உயர்ந்தது அப்படிங்கிறதுனால வந்து ஞானம் வந்து கர்மாவோட உயர்ந்தது.
But devotional service is actually above both of them.
ஆனால் பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து இந்த கர்மா ஞானம் ரெண்டையும் விட உயர்ந்தது.
Although it accommodates each of them.
ஆனால் இந்த பக்தி தொண்டு ரெண்டையுமே வந்து சேர்த்துக் கொள்கிறது.
Because devotional service is a completely transcendental reality.
ஏன்னா பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து பூர்ணமான ஆன்மீக உண்மை.
Devotional service is enacted on the platform of liberation, but it is completely concerned with eternity, knowledge and bliss and activity.
So bhakti tundu abingirathu vandu mukti adaindha piragu nadakka vendiya oru seyal, aanal indha bhakti tundu abingirathu vandu nithyamana aanandamayamana magizhchikaramana oru tundu nikku nithyamana aanandamayamana mulu arivoda seiyakoodiya oru seyal.
And of course it centers on the personality of Godhead.
Adhu vandu moolam mulmudar kadavulidam அவருக்கு செய்ய வேண்டிய தொண்டா இருக்கிறது
பகவான். So the word here dharma, Srila Prabhupada in the second half of his purport is elaborating what is the word dharma.
So in the இரண்டாவது பத இரண்டாவது செக்ஷன்ல பிரபுபாத சொல்ற அந்த பொருளில தர்மம்னா என்னன்னு சொல்றார்.
The verse itself is telling us about dharma.
So in the ஸ்லோகத்திலே தர்மத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு.
பரோ தர்மம்,
பரோ தர்மம்.
There are many different kinds of dharma.
பல தர்மங்கள் இருக்கு.
We've already established that within the realm of karma everybody's position is temporary and everybody's position is different.
நாம ஆல்ரெடி கர்ம அப்படிங்கற அந்த ஒரு இதல பாக்க ரீதியில பாக்கும்போது எல்லாரும் தற்காலிகமானதுன்னு சொல்லிருக்கோம்.
No matter where you are in the infinite ocean of dualities you have a specific dharma to perform.
So இந்த கணக்கில் அடங்காத இந்த பௌதீகத்துல இருமையில வந்து நீங்க எங்க போனாலும் வந்து கண்டிப்பாக வந்து கர்மா வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லுங்க. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதை.
Young or old, black or white, rich or poor, male, female, sinful, pious, everybody has some sort of dharma to perform.
So ilamayil irukkiravar, mudumil irukkiravar, alaga irukkiravar, alaga asingama irukkiravar, panakarar, ezhai, inge irukkiravar, anga irukkiravar, ellarume vande indha karmavala vandapattirukanga.
All of them are elevating but to a limited extent.
Ellarume munerittu irukanga ana konja na munerranga.
Therefore bhakti is called paro dharma because first of all it's transcendental.
Adanal dhaan bhakti vandu paro dharma nu solapadudhu ena idu vandu deivigamaanadhu aanmeeyamaanadhu.
It's the one dharma that we all share regardless of our temporary karma.
So indha oru dharmam dhaan nama ellarkkum poduvaanadha irukku. நம்மளுடைய கர்மாவுக்கு கர்மாவை சார்ந்து இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானது இந்த பரோதர்மம்.
Because it's beyond karma.
ஏனா இது கர்மாவை தாண்டினது.
It's even beyond gyan.
இது ஞானத்தையும் தாண்டியது.
If we take gyan to mean impersonal non-devotional realization of spiritual existence.
நாம வந்து ஞானத்தை வந்து அருவமயமான அல்லது இந்த பௌதிகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு அருவமான அந்த அப்படி அருவ பிரம்மம் அப்படி நினைச்சிட்டா அந்த ஒரு ஞானம் நினைச்சிட்டா கூட.
Parodharma means bhakti which is our eternal constitutional function.
Paradharmam abinna bhakti tundu abinna nammude nithyamana nammude unmayana oru nilai.
Therefore it's non sectarian.
Adanalu idu vandu endha madathiyum saarndhadalla.
Women can do it.
Pengal seiyalam.
And believe it or not men can do it too.
ஆண்களும் கண்டிப்பா பக்தி தொண்டு செய்யலாம். நீங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு.
Even in Tiruchendur.
திருச்செந்தூர்லயும் ஆண்கள் கண்டிப்பா பக்தி தொண்டு பண்ணலாம்.
If they want to.
அவங்க வேணும்னா பண்ணலாம்.
Children can do it.
குழந்தைகளும் பண்ணலாம் பக்தி தொண்டு.
Like Dhruva Maharaj.
Dhruva Maharaja மாதிரி.
Prahlad Maharaj.
Prahlada Maharaja மாதிரி.
Elephants can do it.
யானைகள் கூட பக்தி தொண்டு பண்ணலாம்.
Like Gajendra.
Gajendra போல.
Demigods can do it.
தேவர்கள் பண்ண முடியும்.
Like Indra, like Brahma, Shiva.
Indra, Brahma, Shiva மாதிரி.
Sages, humans, anybody can do devotion.
முனிவர்கள், மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் எல்லாரும் வந்து பக்தி தொண்டு பண்ணலாம்.
Therefore it's parodharma.
அதனால இது பரோதர்மம்.
It is the intrinsic nature of the living being.
இதுதான் ஒரு இயற்கையான பிரிக்க முடியாத தன்மையா இருக்கு நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவுடையது.
So what are some of the characteristics that are described here regarding this parodharma?
So in the parodharmathinudaiya என்னெல்லாம் அறிவு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அறிவுகள் சொல்லப்பட்டிருக்குன்னு பாப்போம்.
We've already discussed the first one. Yato bhaktir hokshajay, it allows us to approach the supreme transcendental lord.
முதல்ல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தெய்வீகமான ஆன்மீகமான கடவுளை நோக்கி நம்மை கொண்டு செல்லும்.
There are three more.
இன்னும் மூணு விஷயங்கள் இருக்கு.
The first two are connected very closely.
So முதல் ரெண்டுமே வந்து ரொம்ப தொடர்புடையது.
Number 1, அஹைதுகி.
ஒன்னு வந்து அஹைதுகி.
That means there is no hetu.
அப்படினா hetu கிடையாது, அப்படினா எந்த காரணமும் கிடையாது.
Do you have this word hetu in Tamil?
ஹேதுன்னு தமிழ்ல
ஹேது. What does hetu mean? You don't know.
Hetu means
motive.
A
cause or a motive. That's one thing. And apratihata means uninterrupted. It cannot be stopped.
Apratihatana idayaramal. Alladhu vandu endha vidhamana gap illamal.
My tabla teacher is an American.
Ennudaiya tabla vaadhyar vandu or American.
He's not a member of ISKCON either.
அவர் ISKCON-ல மெம்பர் கிடையாது.
His name is Dr. David Courtney.
Dr. David Courtney தான் அவருடைய பேரு.
Texas Institute of Indian Studies.
Texas பல்கலைக்கழகத்துல இந்திய விஷயங்களை படிக்கிற பல்கலைக்கழகத்துல இருக்கார்.
So he once wrote an interesting essay about arranged marriages.
அவர் வந்து ஒரு ஒரு ஆர்வமான ஒரு ஒரு கட்டுரை எழுதினார். அரேஞ்ச் மேரேஜ், அதாவது வந்து அரேஞ்ச் மேரேஜ் பத்தி.
Yeah. Yeah, here in India they call that you have two options. You have arranged marriage or you have love marriage.
இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அரேஞ்ச் மேரேஜ் இல்ல லவ் மேரேஜ்.
What that really means is arranged marriage or lust marriage.
அப்படினா அரேஞ்ச் மேரேஜ் அல்லது தொலைந்த கல்யாணம்.
But of course one has to be careful what one says in public.
பொது இடத்துல என்ன சொல்றோங்கிறது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
There are some places where you can be arrested for saying such a thing. Because they've dispensed with dharma long ago. Anyway, so he made this argument that actually the best basis for a healthy marriage is that you love your spouse only because that person is your spouse, no other reason at all.
So avar solrar and kattrayil avar solrar என்னன்னா, நீ உன்னுடைய கணவனோ மனைவியோ நீ நேசிக்கணும். எப்படின்னா, ஏன்னா அவங்க உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான், வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது.
Think about it. If I say I love you because,
நீ யோசிச்சு பாருங்க, நான் உன்னை நேசிக்கிறேன் ஏன்னா,
And then you have a long list of items.
என்ன நிறைய நீங்க அதுக்கப்புறம் நிறைய விவரமா டீடைலா ஒவ்வொரு எழுதலாம்.
Every one of those items is going to be destroyed with time.
அந்த எழுதக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமும் காலத்தின் போக்குல அழியக்கூடியது.
It's only a matter of time. So what happens?
காலத்தின் போக்குல அழிஞ்சிரும்.
So when the time comes, what happens to your love?
So அப்ப அந்த காலம் வரும்போது உங்களுடைய அன்பு என்ன?
The floor has been taken out, it has to fall.
அந்த தர எடுத்தது நம்ம கீழ விழுந்தோம்.
But this ahaituki love means there's no hetu. I don't love you for any reason at all. So it sounds strange, but that's actually the healthiest position.
So ahaituki appadina endha vidhamana ulnokkum allathu alladhu endha oru kaaranathukaga naan ungala unna virumbugiren ena unna virumbugiren.
Causeless.
Enna kaaranam illamal.
And therefore for this reason it is also uninterrupted. You cannot check it.
So ena vandu kaaranam illamal nama nesikkiradanal அதுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் கிடையாது. இடையறாமல், அதாவது வந்து எந்த விதமான இடைவெளியும் இல்லாத ஒரு தொடர்ந்த அன்பா இருக்கும் அது.
If there's no reason that I should love you, then there's no reason why I should not love you.
நான் இப்ப வந்து உன்னை நேசிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அது காரணம் இருக்கும். இருந்தது அப்படின்னா உன்னை நேசிக்காம இருக்கிறது காரணம் இருக்கும்.
So this is the theory that we enter into this path with.
ஸோ இந்த ஒரு கோட்பாடு தான் நம்ம வந்து இந்த இந்த வழியில் நம்ம போகும்போது நம்ம கிடைக்கக்கூடிய கோட்பாடு.
It's a little bit artificial because it's strange to say that I love someone just for no reason.
ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் ஒருத்தர் நேசிக்கிறேன், ஆனால் வந்து நேசிக்கணுங்கிறத நேசிக்கிறேன், எந்த காரணத்துக்காகவும் நேசிக்கலன்னு சொல்கிறது வந்து முதல்ல வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்.
But as we follow this path and chant Hare Krishna and hear from Bhagavatam and serve the spiritual master, we gradually become awakened.
ஸோ நீங்கள் இந்த பாதை பக்தி பாதையை பின்பற்றும் பொழுது ஹரே கிருஷ்ண மாமந்திரம் ஜெபம் பண்ணி குருநாதரை சரணிஞ்சு இந்த பக்தி வழிமுறையை நீங்கள் பின்பற்றும் போது படிப்படியாக உங்களுக்கே இந்த அனுபவம் கிடைக்கும்.
We begin to see that this is my eternal position, this is my identity, this is my eternal relationship.
So neenga vandu ungalku vandu puri aarambikum adha neenga paaka aarambipinga idhu dhaan ennudaiya nithyamana unmayana nilai நான் வந்து பகவானுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது.
And more than anything else is the final characteristic of the four.
இது மட்டுமல்லாமல் இதுதான் நான்காவது ஒரு அதனுடைய குணம்.
Yena atma suprasidati.
Yena atma suprasidati.
It completely satisfies the heart.
இது வந்து பூரணமாக நம்மளுடைய இதயத்தை திருப்திப்படுத்துகிறது.
And the only reason that it satisfies the heart is because it's real.
ஏன் வந்து நம்மளுடைய இதயத்தை பூரணமாக திருப்திப்படுத்துனா, ஏன்னா அதுதான் உண்மை.
This afternoon, just maybe half an hour ago, when I came downstairs to give this class, I went to see Gopal.
நான் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனால நான் வந்து என்னுடைய மதிய உணவு முடிச்சுட்டு இங்கே வர்றதுனால கோபாலை பார்க்க போனேன்.
But because the power was out, the room was black.
ஏன்னா அந்த கரண்ட் இல்லாதனால அந்த இடமானது இருட்டாயிடுது.
So I bowed down anyway and I said, Gopal, I cannot see you, but I know you're there.
So நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், கோபால், எனக்கு வந்து உங்களை பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும்.
So in the same way, when we're covered with darkness of ignorance, this is called timirandhasya.
So இதே மாதிரி நாம வந்து இருளால கவரப்பட்டிருக்கும்போது எதை தான் திமிராந்தசியன்னு சொல்றோம்.
We cannot see God, but we know he's there.
நம்மால கடவுளை பார்க்க முடியாது, ஆனா நமக்கு தெரியும் கடவுள் இருக்கார் அப்படின்னு.
We cannot understand this level of love, but we know it's there.
நம்மால வந்து இந்த கடவுளுடைய அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா இருக்குன்னு தெரியும்.
And as we practice this process, it becomes revealed to us.
So நாம வந்து இந்த பக்தி தொண்ட நடைமுறைப்படுத்தும் பொழுது, பயிற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கே வந்து தெரியப்படுத்தப்படும்.
Therefore Srila Prabhupada writes in his purport, this is the third sentence from the left. He says, one can realize this as devotional service progresses.
இதுதான் பிரபுபாதர் வந்து குரலிலே சொல்றார். கடைசி வாக்கியத்திலிருந்து மூன்றாவது வாக்கியம் மேல தனது பக்தி தொண்டு முன்னேற்றம் அடையும் வேளையில் இதை ஒருவரால் உணர முடியும்.
And in the last sentence he says, when we engage in devotional service, it gives us some clue, hint.
So கடைசி வாக்கியத்தில் சொல்றார், அது படிப்படியாக ஒருவருக்கு உண்மையான வாழ்விற்குரிய வழியை காட்டி பூர்ணமாக திருப்திப்படுத்துகிறது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கப்படுது.
In Sanskrit you say vyanjate. I don't know what you say in Tamil.
Kuripu, note.
Okay, yeah. Okay, so if we're going to finish this chapter within the few days that I'm here, we have to go to the next verse. So I'll ask if there are any questions on this verse.
இந்த அத்தியாயத்தை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா, கேள்வி இருந்தால் இந்த ஸ்லோகத்தில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. The person who asked the question is missing.
Yeah, the question while he is gone. Okay, so...
Question. Yeah, he has a question.
Okay. That's the verse we're studying. We mentioned this very point that you're asking about. Somebody has this dharma and it's good. They should keep doing it. I don't discount that.
So நீ கேட்ட கேள்வி பதில் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல தான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை பண்றாருன்னா அதை விட சொல்லல, அந்த தர்மத்தை கடைபிடிங்க, அதை விட வேணாம் சொல்லல.
But you have to question, was this my dharma 1000 years ago?
அப்ப நீ என்ன கேள்வி கேக்குறேன்னா, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால என்னோட தர்மம் என்ன?
Will this be continued to be my dharma even after 1000 more years?
இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு இப்ப நான் பாத்துருக்க இதே தர்மம் தான் எனக்கு ஆயிரம் வருஷம் கழிச்சு இதே தொடருமா?
Is it within the realm of karma? Is it beyond the realm of karma?
இது கர்மத்தினுடைய இதுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள உட்பட்டதா இல்ல கர்மத்தை தாண்டினதா?
Therefore we made a distinction between Nanadharma and Parodharma.
So adhanaala nama vandu vidyasapadi kaatnom, adhaadhu indha ulavaadaya dharmangal alladhu parodharma.
Parodharma means that thing which is real and in our heart. Nitya siddha krishna prema sadhya kapunai.
So parodharma abingiradhu nammude idhayathile ulla kudi kondirukirathu. Adu appadina nitya siddha krishna prema sadhya kapunai. Namma vandu ovvoru jeevaatmavum nithyamana siddhan pakkumanavan. நித்தியமாகவே பக்குவமானவன். அந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இதயத்துல வந்து எப்பவுமே இருக்கு. அதை வந்து சாதனம் செய்வதன் மூலமாக, பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக நீங்க வந்து அதை வந்து அடைய முடியும்.
Okay. Thank you. All right, so we'll go on to text number 7.
Question.
Oh, one more question.
Why Veda recommends
Shruti Marga?
Why Veda recommends Shruti Marga even though it is attached to the body? Sense gratification.
Why Vedas recommend Pravritti Marga even though it is attached with the sense gratification or attached with the body?
Yeah.
எதுக்காக வந்து வேதங்கள் வந்து பிரவிருத்தி மார்க்கம் கொடுக்கப்படுது? ஏன்னா அது வந்து புல நுகர்ச்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கேன், உடம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கேன், அதுக்காக ஏன் வந்து பிரவிருத்தி மார்க்கம் கொடுக்கப்பட்டது?
There are places where the government has given some sanction for alcohol.
So, ஒரு சில இடங்களில் அரசாங்கம் வந்து ஆல்கஹால் சாராயம் குடிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க.
I'm going to guess that Tiruchendur must be one of them.
நான் யோசிக்கிறேன் திருச்செந்தூர்லையும் கண்டிப்பாக அந்த அனுமதி கொடுக்கப்படுன்னு நினைக்கிறேன்.
But where I come from in Vrindavan, there's only certain places you can get alcohol.
So, நான் எங்கிருந்து வரேன், விருந்தாவனத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மடத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த சாராயத்தை வாங்க முடியும்.
And it will have a sign that says, Sarkari Theka Sharab.
So, அதில் வந்து ஒரு எழுதியிருப்பாங்க என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சாராய கடை.
Means the government has government sponsored alcohol.
ஏனா வந்து அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட கடை.
You know why they do this?
எதுக்காக பண்றாங்க?
Because if they don't do this, then people will go out and try to make their own alcohol and it will make them go crazy or it will kill them or it will make them go blind or so many horrible things happen.
ஏனா இது அரசாங்க அனுமதிக்காத பட்சத்துல அவங்க தனியா போய் அவங்களா பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களா தயாரிக்க ஆரம்பிப்பாங்க சாராயத. அப்ப என்ன அதை பகிர்றதுனால ஒரு சிலர் வந்து குருடாகலாம், அல்லது ஒரு சிலர் உயிரை விடலாம், அல்லது ஒரு சிலருக்கு வந்து என்னது தேவையில்லாத பல பக்க விளைவுகள் உண்டாகலாம்.
In other words, people have such a strong desire for sense gratification. It's better to regulate them in a progressive way with the authority of Shastra than it is to let them just go wild.
So எதுக்காக வந்து பிரபுத்தம் கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அவங்க வந்து பௌதீக புலன் இன்பத்தில் ஈடுபடணுங்கிற ஆசை இருக்கு. அந்த ஆசையை அப்படி அவங்களை ஃப்ரீயாக அவுத்து விட்ட கடை மாதிரி விடாமல் அவங்கள வந்து என்னது முறைப்படி சரி இந்தந்த கட்டுப்பாடுகளில் இருந்து நீங்கள் வந்து என்னது படிப்படியாக முன்னேறி நீங்கள் மேலே போகலாம், ஆன்மீக பாதைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது வர அவங்கள ஃப்ரீயாக விடுறதுக்காக.
Bhagavatam therefore says that sometimes there is scriptural sanction for sense gratification in various ways, but actually these things are never encouraged.
ஆக்சுவலாக பாகவதத்தில் சொல்லப்படுது சில இடங்களில் சில நேரங்களில் வந்து புலன் இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து பாகவதம் வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
In other words, Krishna doesn't encourage these things, we encourage them.
இன்னும் ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் செய்யும்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தல, ஆனால் நாம தான் வந்து என்னது இந்த புலன் இன்பத்தை அடையும் நாம வந்து ஆர்வமாக இருக்கும்.
The emphasis and the importance that people give these things are created by us, not by Shastra.
ஸோ இந்த பிரவிருத்தி மார்க்கம் இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம இந்த இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய விருப்பம், அதனால தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு.
Therefore Krishna says those who bribe the demigods, they're worshipping but yajanti avidhi purvakam.
அதனால தான் கிருஷ்ணர் பகவதியில் சொல்கிறார், யார் வந்து தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்க வந்து தேவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க வந்து என்னது பலன் அடைய நினைக்கிறாங்க, அது வந்து அவிதி பூர்வகம் அல்லாத வந்து அவங்க வந்து அவங்களுடைய புத்தி அந்த புத்தி இல்லாமல் அவங்க செய்யப்படுறாங்க அப்படிங்கிற
அவிதி பூர்வகம்.
அவிதி பூர்வகம்
மீன்ஸ் இட்ஸ் அகேன்ஸ்ட் தி ரூல்ஸ்.
அவங்க வந்து அவிதி பூர்வகம் அவங்க வந்து விதிமுறைகளுக்கு மாறாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற.
Not that there is no shastric injunction for it, there is, we all know this.
சோ சாஸ்திரத்துல இல்லன்னு இல்ல, சாஸ்திரத்துல இருக்கு கண்டிப்பா நமக்கே தெரியும்.
The point is that it's against the principle.
ஆனா என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து கொள்கைக்கு எதிரானது.
It violates the principle of ahaitaki apratihataya yatmasu prasidati.
ஏனா அது வந்து காரணம் இல்லாமல் இடையராமல் செய்யக்கூடிய பக்தி தொண்டு அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து இவங்களை வந்து வெளியே போட்டு போறதுனால இது வந்து சாஸ்திரத்துல இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது.
But it's better than just everybody going wild.
So எல்லாரும் வந்து என்னது அவுத்து விட்டு எந்த விதமான விதிமுறையும் இல்லாம போறத விட சாஸ்திரத்தின் அடிப்படையில பிரவிருத்தி மார்க்கம் மேல்.
Is that okay? There are many other examples we can give, but we should move on to the next verse. 7. No, you have it though. You show me the verse. Vasudeve Bhagavati.
Vasudeve Bhagavati.
Bhakti Yoga Prayojitaha.
Bhakti Yoga Prayojitaha.
Janayati Ashu Vairagyam.
Janayati Ashu Vairagyam.
Jnanam cha Yadahaitakam.
Jnanam cha
Yadahaitakam.
Yadahaitakam.
Okay, you want to read?
பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பக்தி துண்டாற்றுவதால் ஒருவருக்கு உடனடியாக உன்னத அறிவும் உலக பற்றிலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது. பரமபுருஷான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி துண்டை உணர்ச்சி வசப்பட்ட செயல் என்று கருதுவர்கள் யாகம் தர்மம் தமம் அறிவு யோக சக்திகள் முதலான மற்ற தெய்வீக தன்னுணர்வு பெறும் முறைகள் சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன என்று விவாதிக்கக்கூடும். பகவானின் பக்தி துண்டு உயர்ந்த செயல்களை செய்ய முடியாதவர்களுக்காகவே உள்ளது என்று அவர்கள் கருதுகின்றனர். பக்தி மார்க்கம் பொதுவாக சூத்திரர்கள் வைசியர்கள் மற்றும் புத்தியில் தாழ்ந்த பெண்கள் ஆகியோருக்கு உரியது என்று கூறப்படுகிறது. ஆனால் அது உண்மையான கருத்தல்ல. எல்லா விதமான தெய்வீக செயல்களிலும் பக்தி மார்க்கமே மிக உயர்ந்ததாகும். ஆகையால் அது ஒரே நேரத்தில் மேன்மையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கிறது. பகவானுடன் தொடர்பு கொள்வதில் உறுதி கொண்ட தூய பக்தர்களுக்கு இது மேன்மையானதாகும். பக்தி மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கும் ஆரம்ப சாதர்களுக்கு இது சுலபமானதாகவும் இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொடர்பை பெறுவதென்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமாகும். இம்முறை சூத்திரர்கள் வைசியர்கள் பெண்கள் மற்றும் தாழ்ந்த பிறவிகள் ஆகிய அனைவரும் பின்பற்றக்கூடியதாகும். எனவே உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்களான தகுதியுள்ள பிராமணர்கள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற சிறந்த அரசர்கள் ஆகியோரை பற்றி கூற என்ன இருக்கிறது? உயர்தர செயல்களான யாகம் தானம் தவம் போன்றவைகளெல்லாம் தூய பக்தி மார்க்கத்தை பின்பற்றும் சாதனங்களாகும். அறிவும் துறவும் தெய்வீக தன்னுணர்வு பாதையுள்ள இரு முக்கிய விஷயங்களாகும். இத்தகைய ஆன்மீக முறை பௌதீக மற்றும் ஆன்மீக விஷயங்களின் பூரண அறிவை பெறும் நிலைக்கு ஒருவரை அழைத்து செல்கிறது. இதனால் ஒருவர் ஜட பற்றிலிருந்து விலகி ஆன்மீக செயல்களில் பற்று கொண்டவர் ஆகிறார். குறைந்த அறிவுள்ளவர்கள் நினைப்பது போல் பௌதிக பொருள்களில் இருந்து விலகுவது அல்ல விலகுவதென்பது முழுவதுமாக செயலற்று இருப்பது என்பதல்ல. நைஷ்கர்மா என்பது நல்ல அல்லது தீய விளைவுகளை உண்டாக்கும் செயல்களை செய்யாமல் இருப்பதை குறிக்கும். மறுப்பது என்பது உடன்பாடானதை மறுப்பது என்பது ஆகாது. தேவையற்றதை மறுப்பது என்பது தேவையானதை மறுப்பதாகாது. அதே போலவே பௌதிக தோற்றத்திலிருந்து விலகுவது நிஜமான ஆன்மீக நிலையிலிருந்து விலகுவதாகாது. பக்தி மார்க்கம் நிஜமான தோற்றத்தை உணர்வதற்கான வழியாகும். நிஜமான தோற்றம் அல்லது உருவம் உணரப்பட்டவுடன் போலி உருவங்கள் தானாக மறைந்து விடுகின்றன. ஆகவே பக்தி மார்க்கத்தை விருத்தி செய்வதாலும் நிஜமான சேவையை நிஜமான உருவத்திடம் உபயோகிப்பதாலும் ஒருவர் இயற்கையாகவே தாழ்ந்த பொருள்களிடமிருந்து விலகி உயர்ந்த பொருள்களிடம் பற்றுக்கொண்டவர் ஆகிறார். அதே போலவே பக்தி மார்க்கம் ஜீவராசின் மிக உயர்ந்த தொழிலாக இருப்பதால் அது ஜடப்புலன் இன்பத்திலிருந்து அவனை விடுவிக்கிறது. அதுவே தூய பக்தருடைய அறிகுறியாகும். அவர் ஒரு முட்டாள் அல்ல. அவர் தாழ்ந்த சக்தியில் ஈடுபட்டிருக்கும் அல்ல. அவர் பௌதிக பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பவரும் அல்ல. வரட்டு விவாதத்தினால் இந்நிலையை அடைய முடியாது. இது உண்மையில் சர்வ வல்லமை பொருந்தவரின் தயவினால் நிகழ்வதாகும். முடிவாக தூய பக்தராக உள்ள ஒருவரிடம் அறிவு துறவு போன்ற மற்ற எல்லா நற்குணங்களும் உள்ளன. ஆனால் அறிவை அல்லது துறவை மட்டுமே அடைய பெற்றுள்ளவர் பக்தி மார்க்கத்தின் கொள்கைகளை அறிந்தவர் என்று கூறுவதற்கு இல்லை. பக்தி தான் மனிதன் மிக உயர்ந்த தொழிலாகும்.
So bhakti yoga prayojitaha, when one is engaged in devotional service, automatically jnana and its corresponding vairagya appear.
So யாரொருவர் பக்தி தொண்டில் இடையராக ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஞானமும் அதனுடைய அடுத்த விஷயமான வைராக்கியம் ரெண்டுமே வந்து துறவு ரெண்டுமே கிடைக்கும்.
We've been discussing karma and jnana. Of the two of them, jnana is more important because it's transcendental. And it's on this platform of jnana or liberation that one can perform bhakti in a pakka way.
So in the jnana talathilirundhal oruvaral vandu bhakti vandu murayaga seiya mudiyum.
Therefore Krishna says in Bhagavad Gita that of the various kinds of devotees, the jnani is the best.
அதனாலதான் கிருஷ்ணன் சொல்ற பகவதில பல விதமான பக்தர்கள் இருக்காங்க. அந்த எல்லா விதமான பக்தர்களும் ஞானி தான் சிறந்தவன் என்று.
ஞானி த்வாத்மை சமே மதம். The ஞானி has the ability to perform the sacrifice of devotional service.
ஞானி ஒருவர் மட்டுமே இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிற அந்த தியாகத்தை செய்ய முடியும்.
because of his gyan.
ஏனா அவனுக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால அவனால வந்து பக்தி தொண்டு செய்ய முடியும்.
So gyan is very helpful.
So ஞானம் கண்டிப்பாக நமக்கு வந்து மிகவும் உதவி செய்யக்கூடியது.
But only for a devotee.
பக்தருக்கு மட்டும்தான்.
Otherwise it can be a distraction also.
அப்படி இல்லனா நமக்கு வந்து அது வந்து நம்மளுடைய distraction என்ன பண்ணுறது? நம்மளை திசை திருப்பிடும்.
Now, another thing Srila Prabhupada emphasizes in this purport is that some people claim that bhakti is for only for the less intelligent.
So Srila Prabhupada vandu solrar indha purulila oru sila solranga indha bhakti vandu buddhiyil kurainthavargalukku endru.
They say that it's for the women or for the children or for the less advanced people.
So avanga solranga idu vandu pengalukku alladhu kuzhaiyalukku alladhu vandu enadhu munnetta madaiyada aalukku appdin solranga.
That's not actually true.
Actually adhu unma kedaiyadhu.
The proof is that the so-called intelligent people, when you invite them to perform devotional service, they cannot do it.
So in the peralavayana buddhisthalinga neenga koopte bhakti thondu pannuna avangala bhakti thondu pannave mudiyadhu.
They prefer mundane activities if not sinful activities.
Avanga vandu bodhimana jada seigala seivanga alladhu paavagaramana seigala seivanga.
So bhakti vinoda or bhakti activities is actually the topmost transcendental activity.
So bhakti seigal dhaan miga uyarndha deiviyamana seigal aanandamana seigal.
And Krishna says in Bhagavad Gita also that whatever results we get from other activities, either karma or gyan, they're automatically included in bhakti but not vice versa.
So Krishna says in Bhagavad Gita la matra endha vidhamana valigal karma alladhu gyana valigal neenga ponalum andar adarudaiya seigal andha seigaludaiya palangal ellame bhakti la adakkum aanal bhakti ludaiya varakudiya palangal vandu indha karma gyanathula kedaiyadhu.
Now in this regard we call the gyana marg what? In last verse, what was the purport calling? Gyana Marg?
Nama Gyana Marg ta vandu pona purulil enna solirukom? Gyana Marg ku enna peru? Nivritti Marg.
Nivritti, Nivritti. And what does Nivritti mean?
Nivritti na enna?
To stop.
Nivritti na nippadrathu.
Yeah. But that doesn't mean you stop devotional service.
Nippadrathu na edha nippadrathu na bhakti thondu nippadrathu illa.
Srila Prabhupada is emphasizing this in his purport.
So Prabhupada in the purport vandu mele mele vandu aludhi solgirar.
You have to give up negative things but you do not give up positive things also.
So negative things nu solrudhu. Appo positive
nu?
Edirmanaiyana vishayangala vittu nerana vishayangala vandu eduthukonu. Thevaiyatra vishayangala vittu thevaiyana eduthukonu.
Let me give a practical example.
Ungalukku nadaimurai udharam solren.
Anyone who is old, most people here are not old.
யாராவது ரொம்ப வயசானவங்க இங்க எல்லாமே வந்து வயசானவங்க இல்ல.
But old people sometimes get cataracts in their eyes.
So வயதானவங்களுக்கு வந்து கண்ணல வந்து பொற வந்துரும்.
So you want to get rid of the cataract.
சோ அந்த பொறைய நாம எடுக்கணும்.
So one way to get rid of the cataract is to pluck out your eyes.
So பொறைய எடுக்கிறதுக்கு கண்ணை எடுத்து போடுறோமா?
What's the problem with that process?
So kannu eduthu veliye potta kuda enna avum.
You also get rid of your eyes.
So kannu pochuna
you can't see anything.
Nammala idu paaka mudiyadhu.
So that the negative thing should be renounced. The positive thing should not be renounced.
So edirumaiyana thevaiyatra vishayangala vittu thevaiyana vishayatha edukkum.
We have a tendency to be active.
So namma vandu nammude iyarkiyana vishayame namma vandu seyalpattu kondirukkom.
We have a tendency to desire things.
So namakku vandu aasai namakku iyarkiyave namma ovvorudhukkum aasai irukkirathu.
We have a tendency to love.
நம்ம வந்து இயற்கையாகவே யார் எல்லாரையும் நேசிக்கணுங்கிற விஷயம் நம்ம இருக்கு.
And these tendencies get us into trouble.
So இந்த எல்லா விதமான உந்துகளும் நம்மள வந்து நமக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கும்.
But there's only one reason they get us into trouble.
So ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு நம்மள வந்து ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள தள்ளுதுன்னு.
What is that reason?
என்ன காரணம்?
காரணம் you say. Because we're trying to invest them in the wrong place.
ஏன்னா நம்ம தவறான இடத்துல வந்து இதை யூஸ் பண்றோம்.
Desire, activity, love, these things are not wrong in and themselves.
So aasa padrathu seyalpaadu adhe nerathula vandhathu anbu nesikkirathu idhu moonume vandu nalladhu dhaan aana vandu thavarana edathula adhu vandu kudukkum bodhu adhala dhaan prachana varudhu.
Just like there's nothing wrong in taking a bath.
So kulikkiradhula onnum thappu kedaiyadhu.
But if you take a bath in the middle of the street, there's something wrong with that.
So neenga nadu road la poi kulichina அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு.
It's a problem.
அது ஒரு ப்ராப்ளம்.
So similarly we it is in our nature, it's natural for a living being to want things, to do things, to feel emotions. These things are all natural but they have to be directed properly.
So ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இயற்கையாகவே வந்து ஆசைப்படக்கூடியது, செயல்படக்கூடியது, அன்பு செய்யக்கூடியது, இந்த விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாகவே நம்மோட இருக்கக்கூடியது. சோ இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தணுமே தவிர தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது.
சோ தி ப்ராப்பர் பிளேஸ் ஃபார் தீஸ் திங்ஸ் இஸ் கிருஷ்ணா.
சோ இதற்கு இந்த இந்த எல்லா விஷயங்களையும் எப்படி வந்து நம்ம யார் இடத்துல செலுத்துவதுங்கிறது கிருஷ்ணர்கிட்ட.
திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் தி பக்தி கால்ஸ்.
இதுதான் பக்தி கலாச்சாரத்தினுடைய முக்கியமான கொள்கை.
சோ therefore it's called the supermost occupation, parodharma.
அதனால தான் இது வந்து மிக உயர்ந்த ஒவ்வொருடைய கடமைன்னு சொல்லப்படுது, அதாவது பரோதர்மம்.
I think it's getting late now, so I'm going to ask if there are any questions on this point. Keep in mind that we're right in the middle of all the verses that are very, very important. Each one of these verses is a very important verse.
எல்லாரும் மனசுல வச்சுங்க, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம்.
They're all very well known, they're all often quoted by all the acharyas.
So ellarume therinja slogangal ella acharyargalum meendum meendum indha slogangala label kaatirukranga edha sandhegam na kelum.
It's a good idea to learn these verses.
So indha slogangala neenga vandu kandipaga padichu manapalam panikkanum.
They form the foundation of the house of bhakti.
So idu vandu bhakti ingra veettukku vandu adithalame idu dhaan.
Okay,
question. Pramod has a question.
Bhakti margathila A person who performs karma very well and becomes dharmatma, a dharmic person, that person is in a better position to respond to bhakti when it's given to him.
So ஒருவர் வந்து கர்மத்தை நல்லபடியா செஞ்சு தர்மாத்மாவா இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பக்தி வந்து அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அவர் பக்தியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கார்.
But it has to be given to him.
ஆனால் பக்திங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
Bhakti only comes from bhakti.
பக்தி பக்தியில இருந்து தான் கிடைக்கும்.
Which in practical terms that means that you can only get bhakti from another bhakta.
So bhakti ungalku kedaikkumna or bhaktan irundha nee bhakti vaangudi.
Therefore Chaitanya Charitamrita says very neatly, a brahmanda bhamite kon bhagyavan jeev guru krishna kripa pai bhakti lata beech. After wandering throughout material existence in so many species and planets and age after age, a fortunate person gets the seed of bhakti planted within his heart by its spiritual master.
ஸோ பற்பல ஜென்மங்கள், பற்பல உயிரினங்களில், பற்பல யுகங்களில், பற்பல அண்டங்களில் சுற்றி கொண்டிருக்கிற ஏகப்பட்ட ஜீவாத்மாக்களில் யாராவது ஒரு பாக்கியவான் ஜீவாத்மா, அந்த ஒரு பாக்கியசாலி மட்டுமே அவருடைய குரு மற்றும் கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக இந்த பக்திங்கிற விதை அவருடைய இதயத்தில் விதைக்கப்படும். இந்த பக்திங்கிற விதை கிடைக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல.
பீஜ், வாட் இஸ் பீஜ் மீன்?
பீஜ் அப்படின்னா வந்து விதை, சீட்,
சீட். ஸோ where you plant the seed makes a big difference. So if you plant a seed in fertile soil, it will grow.
So vedai vandu enga veligeengra poruthu da irukku adu eppadi valarumgrade. So neenga vandu nalla oru nalla mannla neenga vedachinga andu nalla velai varum.
If you plant the seed in wet soil and put it in the sun, it will sprout.
Oru nalla oru eeramana mannla pottu veyila vechinga sooriyila vechinga அது வந்து உடனடியா வந்து முளைச்சு வந்துடும்.
What happens if you plant the seed in wet concrete and put that in the sun?
சோ நீ ஒரு ஒரு சிமெண்ட் கான்கிரீட்ல கொண்டு அந்த விதைய போட்டு வீர போட்டா என்ன வெயில வச்சா
கிருஷ்ணாய் ஹோகா
ஒன்னாகாது.
You see, so to be pious is like having fertile soil for the seed of bhakti to take root, to fructify.
சோ புண்ணியாத்மாவா இருக்குது அல்லது புண்ணியமா இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த நல்ல தரமான மண்ணா இருந்து அந்த விதையை வந்து வாங்கி பக்தி பக்தி செடியை வளர்க்கறதுக்கு தகுந்த வழியா இடமா இருக்கும்.
To be sinful is like having concrete and you try to plant the seed in concrete, it doesn't work.
So பாவம் அப்படிங்கிறது வந்து கான்கிரீட்ல வந்து விதையை போடுற மாதிரி, அப்ப வந்து அந்த விதை உள்ள விழுந்தாலும் வந்து அந்த கான்கிரீட்ல இருந்து ஒண்ணும் முளைக்காது.
But the seed has to come from above.
ஆனா விதை வந்து மேல இருந்து வந்தாலும்
That's mercy.
அதான் கருணை.
Now that deals with the karma question. As far as the jnana question goes, there's another explanation also.
So
this
karma gunana badal, karma gunana badal gunana badal, ipo jnana gunana badal varudhu.
Essentially it's the same principle. The jnani is fortunate because he sees through the sham of karmic affairs generally.
So jnani vandu karma kuda avara vada undu serndha avaru vandu inda karmathinudaya edadhula karma moolamaga inda ulagula enna nadakku abingiradha vandu avaru vandu jnana moolama paakkarar.
To one degree or another, the jnani is liberated.
So innoru vedhu solapona andha jnani abingiradhu vandu mukti adaindavar.
But still he cannot automatically get bhakti.
Ana avarala vandu automatically avarku bhakti kedaikadhu.
So what does it mean when Krishna says bahunam janmanam ante jnanavan mam prapadyate?
So eppo vandu Krishna bhagavathir solrar parpala janmangal irandu unmayana jnanavan unmayana jnani vandu enna saranairam.
What it means is that when the jnani is given the same opportunity,
so eppa adude artham enna na anda jnani ki vandu eppa vandu inda vaayppu kodukapadudho,
his jnana alone allows him to appreciate this is a great opportunity, I have to take advantage.
So anda avanukku kodukapetta jnanam illa anda jnanathin moolamaga than oh enakku ivlo ariya vaayppu kedachirukku appdin solli avan anda vaayppa vandu payanpaduthuvan.
Therefore Krishna says the jnani is superior.
So adanalum than avan solra jnani than vandu uyarndhavan,
especially because the jnani is not as much distracted by his senses and mind as the karmi.
Yena vandu or jnaniyana vandu or karmi vandu eppadi vandu thanudaiya pulangalalum manadalum thondravapadathapadranano desai போறானோ அது மாதிரி இல்லாமல் அவன் வந்து அவனுடைய விஷயத்தை கரெக்டா இருக்கான்.
இஸ் தட் ஓகே?
பட் உங்க எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருச்சு. என்னன்னா மத்த மார்க்கம் ஏணிப்படியில ஏறி வர மாதிரியும் பக்தி மார்க்கம் ஃபாஸ்ட் லிஃப்ட்ல போற மாதிரியும் நம்ம இதுக்கு முன்னாடி
பார்ப்போம். தட் இஸ் வைட் தி டிஷன். சோ இந்த டிவே செஷன் யூ நோ கர்ம யோகா ஞான யோகா இப்படி லைக் இந்த லைக் தி ஸ்டெப் லேடர் யோகா லேடர் பட் இந்த பக்தி யோகா இஸ் தி எலிவேட்டர் process.
Yes.
So that's the reason I asked this question, he says.
Yeah, so I don't understand. Is that a question or
because ladder is also leading to the same thing.
So ladder is also leading to the same thing.
Oh, if you want. If you want.
உங்களுக்கு வேணும்னா நீங்க லேடர்ல ஏறி போலாம். இல்ல நீங்க ஏறி வரலாம்.
You can get out at any floor you want. You don't have to go all the way to the top.
That is not reaching Krishna.
Oh.
So the point, yeah, actually vandha layer edhukku podukona actually karma yoga and the layer adu Prabhupada actually explains in the 8th chapter Bhagavad Gita, anybody who stops there and that step, yeah, so he is called in that name.
That's right.
But if he proceeds further, then he is actually bhakti.
Actually think about this. Children, when they grow old, we watch them mature. They become more mature.
So nam kuzhandhai vandu valarumbodhu nama paakrom actually vandu avanga vandu valara valara vandu avanga vandu avanga muruchi theriyudhu.
And depending on how a person is trained, the person becomes reaches full maturity or not.
So avanga eppadi vandu avanga paichi edukapadudho adha poruthu avanga vandu poornamaga valarchi adaiyangala mudirchi adaiyangala endru adhu pathi theriyum.
There are some people even though they're adults, they remain very immature.
So oru sila vandu avanga vandu periyavangala adukapramum avangalukku vandu poormana alavukku vandu mudirchi illa.
Because either they haven't had good training or they've not taken advantage of their training.
So one avanga seriyana payirchi edukapadavillai alladhu rendavathu avanga vandu andha payirchi vandu muraiya eduthu andha payirchi vandu avanga vandu payanpaduthala.
In a similar way, actually bhakti yoga is only a process of continuing to mature.
Actually bhakti yogamgurume vandu andha valiyila vandu nama melum 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 mudirchi adaiyum valarchi adaindhe irukkum.
The same essential process when carried to its ultimate zenith, that is called bhakti.
So ella valimrulum kadasil namu poi sera vendiya unmayana mudichi irukku bhakti.
But because we live in a vikarmic civilization, the training is no longer provided and people no longer advance.
Yena nama vikarma abdinga vikarmic nagariyathula irukrom adanal vandu namakku vandu namakkum nama training seriya kedaikala nammude kondirukku nama seriya training kudukka mudiyama irukkom.
Therefore they remain spiritually retarded.
So adanal vandu aanmiga reethila vandu avanga oru muthurala irukanga.
Okay, anything else?
Yaar question irukanga?
No, Aishwarya is not
got it. Actually I think she left.
She left. Okay. Yeah, it's been an hour. Okay. Thank you very much. All glories to Srila Prabhupada.